ஸ்ரீ மகாபக்த விஜயம், ஸ்ரீ துளசிதாசர் சரித்திரம். உலகம் அளிக்கும் சத்ருமுகனை உந்திக் கமலத்தளித்துலகை இலக அளிக்கும் பெரும்பாரும் ஏற்றுக்கொண்ட தயையவரால் சொலுதற்காகும் இன்றழித்தல் சுலபம் காத்தல் அரிதென்றோ அலையில் துயிலும் அச்சுதனே அடியேன் உன் தன் அடைக்கலமே. அளவில் காமத்திருந்தவனை ஹரியைத் தேடித் திரிந்தவனை களவாய் அனுமான் தனைக் கண்டு கட்டி இழுத்த மாத்தவனை துளசிதரனைப் பார்த்தவனை தொண்டு செய்ய வைத்தவனை துளசிதாசன் எனு நாம தோன்றல் உடைய அடிதொழுவாம். முதலாவது அத்தியாயம், துளசிதாசர் உற்பத். மூலாதாரம் முதல் ஆறாதாரங்களையும் தரிசித்து நாதானந்தவசமாகிய ஜோதியைக் கண்டு அஜோதியைக் காணும் பரஞ்சோதியாகிய பரபிரம்மத்தை காணாமல் கண்டு பரமானந்தக் கடலில் படிந்திருக்கும் உத்தவ சித்தர் முதலானவர்களும் மறுநாள் காலையில் ஸ்நானம் செய்து ஜபதபங்களை முடித்துக் கொண்டு வால்மீக அவதாரமான துளசிதாசருடைய கதையை கேட்க வேண்டும் என்கிற அவாவால் விரிஞ்சாவதாரமான நாபாஜி சித்தரிடம் போய் பணிய அவர் களிப்புடன் துளசிதாசருடைய சரிதையை சொல்லத் தொடங்கினார். ஓ சித்தர்களே, ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு உகந்த அன்பர்களாகிய பாண்டவர்கள் அரசு புரிந்த இடமாகியும் ஸ்ரீ வாசுதேவர் தன் சுயரூபமாகிய விஸ்வரூபம் காட்டின ஸ்தானமாகியும் விளங்கான் என்ற ஹஸ்தினாபுரம் என்னும் டில்லி நகரத்தில் இருப்பவர், திவ்ய திருநாமம் தரிப்பவர், உத்தம பிராமண குலத்தில் பிறந்தவர், சாதுக்கள் சங்கமே சாயுஜ்ய பதம் எனத் தெரிந்தவர், சாந்தர் சேவைக்கு உகந்தவர், வேதாந்த தெளிவில் மிகுந்தவர், சந்தோஷ வாரியில் தோய்ந்தவர், இந்தாவென்று அதிதிகட்கு ஈந்தவர், கல்வியில் மிகவும் சிறந்தவர், செல்வம் தனில் நிறைந்தவர், பிரக்யாதி ஆத்மாவே ஆத்மாவே பஞ்சாட்சர பிரக்யாதி ஆத்மாவே சைவ வைஷ்ணவ ரகசியம், ஆத்மாக்களே இனி ஏன் உங்களுக்கு சம்சயம், ஆத்மாவே மனுவெழுத்து என்னும் அவ்யோமம், ஆத்மாவே தாரகம் என்னும் நாமம் என்றும், ஆத்மாவே ராமா வேறொன்றால் அகந்தை போமா என்றும் சொல்லிக் கொண்டே இருப்பதால் சகலரும் அப்பிராமணோத்தமரை ஆத்மா ராம் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது டெல்லி நகருக்கு அரசனான அக்பர் பாதுஷா என்பவன் அந்த ஆத்மா ராமா என்பவருடைய வித்வத்திறத்தையும் சத்குணத்திறத்தையும் சாதுரியத்தையும் அத்வைத ஞானத்தையும் சகலரையும் அனுபவ ஞானத்தால் அடக்கிறதையும் மறுத்தரும் சொல்லாமல் மடக்கிறதையும் கேள்விப்பட்டு ஆத்மாராமை அழைப்பித்து தன்னிடத்தில் யோசனைக்குரிய பிரதானியாக வைத்துக் கொண்டு ஆத்ம ஞானத்தை பயபக்தியுடன் சிரவணம் செய்து கொண்டு நமக்கு காரண குருவானவர் இவரே என வேண்டு ஆத்ம ஞானத்தை மனனம் பண்ணிக்கொண்டு அத்தியந்த பக்தியுடன் இருந்து கொண்டு யாதொரு காரியத்திற்கும் ஆத்மாராமை ஆதார புருஷன் என சொல்லிக் கொண்டு வெகு உபசரணையோடும் பராமரித்துக் கொண்டு மாசாந்திரம் ஆயிரம் பொன் சம்பளம் கொடுத்துக் கொண்டு வருகிற காலத்தில் மராமரா என்னும் மந்திரத்தால் தேர்ந்தவர், தராதலத்தில் எழியாத தபசை சார்ந்தவர், சகல சாஸ்திரங்களையும் பார்த்தவர், சகல சந்தேகங்களையும் பேர்த்தவர், ராமா என்னும் மொழி வராமல் வைத்தவர், ராமாயணத்தை ஸ்லோகமாகச் செய்தவர், பரத்துவத்தை அறிந்தோர்களில் முன்னவர், பரத்வாஜருக்கு அருள் வாசிஷ்டம் சொன்னவர் ஆகிய நால்வேரும் உணர்ந்த வால்மீக முனியானவர் பகவான் உத்தரவின்படி இவ்வுலகை ரட்சிக்கும் நிமித்தம் ஆத்மாராம் பத்தினியாகிய உத்தமியின் கர்ப்பத்தில் தங்கி பூரணமான பின் பூரண சிந்தனைப் போல் அழகுடன் பிறந்தார். அப்போது ஆத்மாராம் என்பவர் அழகுள்ள மைந்தனைப் பார்த்து கண்களில் சேர்த்து ஆனந்த வாரியில் குளித்தவராய் ஆனந்தோ பிரம்மத்தில் கழித்தாராய் அன்பாய் பாராட்டி இன்பாய் சீராட்டி ஆசையால் பொங்கி அரசன் பால் தங்கி கடந்த ஞானியும் கடப்பரோ மக்கள் மேல் காதல் என்பதைப் போல மிகவும் காதலாய் வளர்த்து அருங்கொழுந்து போல் தடித்து துளசிதாசன் என்று பெயரிட்டு சகலருக்கும் விருந்திட்டு உபநயனம் செய்து கருணைமழி பெய்து நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பல இதிகாச வியாக்கரணம் முதலியவற்றையும் உணர்த்தி வயது முதிர்ந்த பின் தன் குலத்தின் நீண்ட குழலும் நெறிமதிமுகமும் கமலக்கண்களும் கற்கண்டு மொழிகளும் பவளவாயும் பரிமள உடலும் அன்ன நடையும் சின்ன இடையும் அதிகச் செல்வமும் அதிகக் கல்வியும் உள்ள மமதாதேவி என்னும் ஓர் கன்னியை பேசி சகலர்க்கும் சவ்வாது பூசி உறவோர் மற்ற பெரியோருடனே சகலரும் மெச்ச சந்தோஷத்துடனே அரசனும் வரிசை அன்பாய் கொண்டு வந்து சேர்க்க அவரும் அருகினில் நிற்க பல நரர் மொய்க்க உறவினர் கழிக்க பன்னீரில் குளிக்க விந்தையாக கல்யாணம் செய்தார். நாள்தோறும் துளசிதாசனை அரசனிடம் அழைத்துக் கொண்டு போய் அரச நீதிகளையும் பார்த்துக் கொண்டு வரும்படியாய் செய்து மற்ற வேளையில் அருகில் இருத்திக் கொண்டு, அப்பா துளசிதாசா, அரசர்களும் பாம்பும் சரி என்று சொல்லப்படும். ஆதலால் அக்னியிடம் குளிர்காய்வது போல மிகவும் ஒற்றுமையாய்ச் சேராமல் வெறுப்புடனும் பேராமல் சமமாயிருக்க வேண்டும். கொலுமண்டபத்தில் சென்றபின் அரச நீதிகளிலேயே மனதை நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும். நியாய தீர்ப்புகளில் எளியோர் வலியோர் என்கின்ற பாரபட்சம் பார்க்காமல் அநியாயமாய் தீர்க்காமல் அறத்தை காக்க வேண்டும். ராஜன் ஏதாவதோர் வார்த்தையை கேட்பானாயின் அதை தீர்க்கமாய் யோசித்து உரைக்க வேண்டும். ஏனெனில் அநீதியான மந்திரியால் ராஜாங்கம் குன்றிப்போம். ஓர் அரசாட்சியை நிலைநிறுத்துவது வெகு துர்லபம், அழித்தல் சுலபம். தன்னுயிரைப் போல் மண்ணுயிரை பார்த்து பாதுகாப்பதே பிரதானிக்கு உரிய தர்மம். அரசன் அநீதிக்கு உட்படுவானாயின் பலவித திருஷ்டாந்த தாஷ்டாந்தங்கள் எடுத்து தர்மத்தை எடுத்துக்காட்டி தர்மத்தை நிலைநாட்டி சகலரும் புகழும்படியான கீர்த்தியை சம்பாதிக்க வேண்டும். உத்தமர்க்கு அரும்பொருள் கிடைத்தால் அதனால் சத்கர்மங்கள் செய்து எப்படி மேன்மையும் புகழும் சம்பாதித்துக் கொள்வாரோ அப்படியே தனக்கு அதிகாரம் இருக்கும் போதே நாட்டை சீர்படுத்தி தர்ம விஷயத்தை பெருக்கி கர்மங்களில் யாரும் செய்யாமல் தடுத்து நியமனிஷ்டை உள்ளோரை மிகவும் விசுவாசித்து இறைவன் முதல் சகலர்க்கும் சற்காலத்தில் காலங்கழிக்கும்படியாய் செய்து கொலை களவு காமம் குருநிந்தி முதலான துஷ்ட காரியங்கள் நடக்காமல் தன் ஆக்னியை செலுத்தி யதார்த்தவாதன் என பெயரெடுத்து அதிதிகளை ஆதரணை செய்து யதீஸ்வரர்களுக்கு ஸ்நானங்கள் ஏற்படுத்தி அவர்கள் மனம் குறைவு கூறாமல் பாதுகாத்து அவர்கள் ஆசீர்வாதம் அரசனுக்கு தெரிவித்து அரசர் மரபுக்கு குற்றம் வராமல் நிலைக்கச் செய்ய வேண்டும். ஏனென்றால் இல்லறத்தோர்களுக்கு துறவலத்தோர் செய்யும் தவமே துணை என்று உரைக்கத்தகும். தவத்துக்கு சம்சாரிகளின் தர்மமே துணை என்று உரைக்கத்தகும். ஆதலால் பக்தர் சித்தர் முக்தர்களின் சித்தம் கலங்குமாயின் பட்டணம் பாழாய்ப்போவதற்கு ஓர் குறைவில்லை. மேலோர் ஆசீர்வாதத்தால் சூன்யமான நகர் துலக்கமடையும். சந்திர சூரியர்களால் பட்டணம் பிரகாசிப்பது அல்ல, சாதுக்களாலேயே பட்டணம் பிரகாசிக்கும். வசிஷ்ட பகவான் அயோத்தியில் இருந்தபடியால் தசரத மகாராஜனை அநேக நாள் பாதுகாத்தார். சாதுக்கள் இல்லா நாடு நரி புலி வாழும் காடு என்றே சொல்லத்தகும். சாதுக்கள் கூட்டமே சந்தோஷ கோஷ்டம் என்று பெரியோர்கள் உரைப்பார்கள். முக்கியமாய் அமைச்சனுக்கு பொறுமையும் சூசன புத்தியும் யுக்தியும் இருக்க வேண்டும். சாந்தம் சாகரத்திலும் பெரிதென்றோர் மகாத்மா எழுதி கொடுத்த ஓர் சீட்டாலும் பிரதானியின் யுக்தியாலும் ஓர் அரசன் அதிக சந்தோஷம் அடைந்ததன்றி ஸ்ரீஹத்திக்கு உள்ளாகாமல் புகழ் பெற்றான். அது எப்படியெனின் ஓர் பட்டணத்தில் ஓர் சாது சம்சாரத்திலிருந்தே பிரம்மனிஷ்டையை சாதித்து பிரம்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்து நெறியான திசையடையும் காலத்தில் அவர் தனையன் விவேகத்தால், ஓ என் தந்தையே, என் ஜீவனார்த்தத்துக்கும் மனத்துக்கும் அரைப்பணம் சம்பாதித்து வைக்காமல் போனீரே, இனி நான் இவ்விதமாய் ஜீவனம் செய்வேன் என்று பிரலாபிக்க அச்சாதுவானவர் சாந்தம் சாகரம் என்று எழுதி கொடுத்து இதை பத்திரமாக வைத்திருந்து உனக்கு ஓர் குறைவரும் காலத்தில் இப்பட்டணத்துக்கு அதிபதியினிடம் இதை கொடுப்பாய், உன் குறை நீங்கும் என்று உரைத்து பரமசமாதி அடைந்தார். பின்பு அவர் தனையன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கிரியைகளையெல்லாம் செய்து முடித்து மறுநாள் சீட்டிக் கொண்டு போய் அரையனிடம் கொடுக்க அத்தோன்றல் சாந்தம் சாகரத்திலும் அதிகம் என்று எழுதியிருக்கும் சாதுவின் கையெழுத்தை தன் சந்திராயுத உரையில் செருகி அச்சாதுவின் மைந்தனுக்கு தேவையானது அளித்து அனுப்பி அரசன் நெடுநாள் சென்றபின் ஒரு நாள் வேட்டையாட நாட்டை விட்டு காட்டில் செல்ல நாட்டில் வேந்தன் படுக்கையை சிங்காரிக்கும் வேவுக்காரன் வெகுநாளாய் நரபதியின் மலரணி மேல் சைனிக்க எண்ணங்கொண்டிருந்தவன் ஆதலால் அன்று வெகு வினோதமாய் அலங்கரித்து அப்பஞ்சனி மேல் படுத்து மெதுவான பீதாம்பரத்தை போர்த்து கொண்டு என்றும் அறியாதான் இன்பத்தை அனுபவிப்பது போல துயிலால் தன்னை மறந்து நிதிரை செய்தான். அத்தருணத்தில் ராஜபத்தினி அரசன் அறையில் சென்று இறைவர் அனந்தல் செய்கிறார் என்று அவன் பக்கத்தில் சயனித்து அனந்தல் மேலிட்டால் தன்னை மறந்தாள். அத்தருவாயில் காட்டில் வேட்டையாடப் போன பூபாலன் நாட்டை அடைந்து மந்திரியுடன் அரண்மனையில் பிரவேசித்து சயன அறையில் சென்று தன் அணையின் மேல் தூங்கும் சதியையும் ஆடவனையும் பார்த்து தேகம் வேர்த்து அடங்கா கோபத்தால் இருவர்களையும் வெற்றி இரண்டு துண்டாகப் போட வேண்டும் என்று பலியிடுகிறேன் என்று ஷரேயில் என்று சந்திராயுதத்தை உருவினான். அப்போது உரையில் இருந்த சாதுவின் சீட்டு ஆகாசத்திலிருந்து விழுந்ததைப் போல் அந்நரபதி அசையிக்கும் முன்னே விழுந்தது. அதிபதி அச்சீட்டை கையில் எடுத்து சாந்தம் சாகரத்திலும் பெரிது என்று எழுதியிருப்பதை நோக்கி சாதுவின் கைச்சீட்டு என்னும் ஞாபகமின்றி இது அந்தரத்திலிருந்து வந்ததென்றே தீர்மானித்து வெட்டுதற்கு அச்சமுற்றவனாய் சந்தடியின்றி புறம்போந்து தன் மந்திரியை விழித்து யாவும் புகன்று தண்டிக்கும் தருணத்தில் ககனத்திலிருந்து இச்சீட்டு விழுந்ததென்று புகழ அம்மதிமந்திரி யூகித்து, ஓ அண்ணலே, உமது சங்கை நீங்க ஓர் உபாயம் செய்கிறேன், பார்ப்பீராக என்று ஓர் பக்கமாய் அறையனை நிறுத்தி தான் பள்ளியறையின் வாயிலில் நின்று மெதுவாய் கையை தட்டினான். அக்கையொலியை கேட்ட ராஜஸ்திரீ விழித்து மந்திரியை நோக்கி அதிசீக்கிரமாக எழுந்து குன்றின குரலோடு, ராஜனும் நானும் சயனித்திருக்கும் அறைக்குள் அச்சமின்றி வரலாமா? இது உத்தமர்க்கு அழகா என்று உழைத்துக் கொண்டே தன் அறைக்குள் போகத் தொடங்கினாள். மந்திரி அப்பதிவிரத்தியின் பின் சென்று, காட்டில் போன காவலர் நாட்டில் எப்போது வந்தார் தெரிய சொல்லும் அம்மா என்று கேட்க, ராணி அரசர் முதல் ஜாமத்திலேயே வந்து சயனித்துக் கொண்டார் என்றாள். மந்திரி, அரசன் வந்ததை நீர் பார்த்தீரா என்று கேட்க, அவ்வுத்தமி, அவர் வந்தது நான் அறியேன். காட்டில் போன ஆயாசத்தால் எவ்வழியாக வந்தோ தன்னை மறந்து தூங்குகின்றார். நீர் நல்ல விவேகியாயிருந்தும் அறியாதவர் போல் அந்த புறத்தில் வந்ததின்றி என்னை தொடர்ந்து இவைகளெல்லாம் கேட்கத்தகாது. எவ்வளவு துரிதமான காரியமாயிருந்தாலும் ஏவலாளரால் எழுப்ப வேண்டுமின்றி தனித்து வரதும் ஆகாது. ராஜனோ அயர்ந்து நிதிரை செய்வதால் எழுப்பவும் தகாது. அடாக்கருமமாயிருந்தால் எழுப்பலாம் என்று தன் அறையில் பிரவேசித்தாள். பின்பு அரசன் இவள் மகாபதிவர்த்தி என்று தெரிந்து கொண்டு பஞ்சனையில் துயிலும் வேவுகாரனை தட்டி எழுப்பினான். உடனே பணியாளன் எழுந்து அமைச்சனை நோக்கி கிடுகிடுன்று நடுநடுங்கினான். அமாத்தியன், உன் பக்கத்தில் யார் சயனித்திருந்தார்கள்? உண்மையை சொல் என்று அச்சங்காட்டினான். தொழும்பன், நான் ஒருவனே துயின்றேன் என்று மற்றொருவரும் இதில் படுக்கவில்லையே என்றான். ஏனாதியன், நீ ஏன் இறைவன் அணையில் படுத்தாய் என்றான். ஏவலாளன், எனக்கு நெடுநாளாயிருந்த இச்சையால் படுத்தேன் என்றான். தேர்ச்சி துணைவன் அவனை காவலுக்குள் அனுப்பி அரையனை நோக்கி, உமக்குற்ற சங்கை நீங்கிற்றோ என்று பணிய, இன்னும் சோதிக்க நினைத்த தோன்றல் என் ஐயம் இன்னும் நீங்கவில்லை என்று ராணியை விழித்து, பரிசாரகனோடு நீ துயின்ற காரணத்தால் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் நீ குளித்து வந்தால் என்னுடன் கூடி சுகிக்கலாம், இன்றேல் உன் தந்தை வீட்டைச் சேரலாம் என்று சொல்ல, அதற்கு உத்தமி, அந்நிய புருஷனால் தீண்டப்பட்ட இத்தேகம் இருந்தால் பழுதாதலால் அனலில் மூழ்குவதே உத்தமம் என்று அக்கணமே எண்ணெயை கொதிக்க வைத்து அதில் குதிக்க எத்தனித்தாள். கோமான் தன் தேவியின் திடத்திற்கு இரக்கமுற்று, ஓ பெண்ணே, உனக்காக இச்சீட்டு பகவான் அருளால் என் முன் விழுந்தபடியால் உன் பேரில் குற்றம் இராது, நீ தீயில் குதிக்க வேண்டாம் என்று உரைத்தான். அப்பதிவிரதை அந்நிய புருஷனால் தொடப்பட்ட அசுத்தமான இத்தேகத்தை பரிசுத்தமான நீர் தொடாமல் இரும் என்று வணங்கி அதில் பாய்வதற்கு ஆயத்தமானாள். ஏந்தல் தன் தேவியை பாங்கிகளால் தடுத்து, உனக்காகவே இச்சீட்டு என் முன் தெய்வ கடாட்சத்தால் விழுந்தபடியால் இதை தீயில் கொதிக்கும் எண்ணெயில் போட்டு பரீட்சிக்கிறேன் என்று அதை தைலத்தில் போடப்போகையில் மந்திரி, ஓ பூபதியே, இச்சீட்டு ஓர் சாதுவின் நந்தன் உமக்கு கொடுத்ததாகுமே, அதை இதில் போட்டு எரிந்து போமாயின் அதிக சங்கைக்கு இடம் கொடுக்கும். அப்படியல்ல, சாந்தம் சாகரத்திலும் பெரிதென்னும் வாக்கியமும் இப்பத்தினி கற்பழியா உத்தமியும் சத்தியமானால் போட்டபடியே இருக்க கடவதென்று போடுவதே உத்தமம் என்று உரைக்க, அரையன் இதுவே சரி என்று தனது இஷ்ட தெய்வத்தை சிந்தித்து வந்தித்து அத்தைலத்தில் எரிந்தான். அது போட்டபடியே கொதிக்கும் கொப்பரை எண்ணெயில் மிதந்து கொண்டிருந்தது. அவ் ஆச்சரியத்தை சகலரும் பார்த்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் அரசன் தேவி, சீட்டு அப்படி இருப்பதால் நான் பரிசுத்தமானேனோ இல்லையோ என்று அக்கொப்பரையில் பாய்ந்தாள். உடனே அக்கனல் தைலம் பனிநீர் போல் குளிர்ச்சி அடைந்து எரியும் அனலும் அவிந்து போயிற்று. ஆகாசவாசிகள் பூமாரி சதசதவென்று பொழிந்தார்கள். தேவதுந்துவி தாம் தாம் என்று முழங்கிற்று. பின்பு அவ்விறைவன் தன் நாயகியை கட்டி அணைத்து, உன்னை போன்ற உத்தமிகள் இவ்வுலகில் இருப்பதனாலேயே சந்திர சூரியர் பிசையின்றி உதிக்கிறார்கள். பருவகாலம் தப்பாமல் மழையும் பொழிகின்றது, பூமியும் அந்தரத்தில் நிற்கின்றது எனத் துதித்து மதிமந்திரியை நோக்கி, யூகத்தால் ஒப்பிலாயன் அப்பனே, நீ என் சந்தேகம் நீங்கும்படியான யுக்தி செய்யாதிருந்தால் இப்பத்தினியை என் வாளுக்கு அப்போதே இறை கொடுத்திருப்பேனே எனத் துதித்து, சாந்தம் சாகரத்திலும் பெரிது என்று எழுதி கொடுத்த சாதுவின் குமாரனுக்கு பாதிராஜ்யம் அளித்து மிகவும் கழித்திருந்தார்கள். ஆதலால் ஓ துளசிதாசனே, பிரதானிகள் அதிக யுக்தி புத்திகளில் சிறந்தவராக இருப்பதன்றி சாந்தம் என்னும் ஆபரணத்தையே பூஷணமாக அணிந்திருக்க வேண்டும் அன்றி இவ்வித பல நீதி காதைகளை ஓதி சாதுக்களுடன் கூடி தீர்த்த யாத்திரை செய்யப் போனார். பின்பு துளசிதாசன் அக்பர் பாதுஷாவின் இடத்தில் அத்தியந்த பக்தியுடன் இருந்து கொண்டு தன் பராக்கிரமத்தால் முக்கிய பிரதானியாகி தன்னையே அரசனாக சகதரும் நினைக்கும்படியான நீதி செங்கோல் செலுத்தி அன்னசத்திரங்கள் சாதுக்கள் வாசஸ்தானமான மடங்கள் விசாலமான குளங்கள் நீண்ட கோபுரங்கள் முதலானவைகள் இயற்றி தன் தந்தையினும் சமர்த்தன் என பெயரெடுத்து சாதுக்கள் சங்கத்தை அடுத்து நாள் கழிக்கத் தொடங்கினார். கேட்டீர்களோ சித்தர்களே என்று நாபாஜி சித்தர் பின்னும் சொல்லத் தொடங்கினார்.